الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، فاتقوا الله سرا وعلانيا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஈகநாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு உரிசாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும். அன்னார் மீது சொன்னதன் பின்னால், அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக பள்ளியிலே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் உள்ளூரிலும் வெளியூரிலும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எட்டி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான மார்க்கம் தீனு இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த தீனு இஸ்லாம் மார்க்கம் எப்படி சிறப்பானதோ அதே போன்று அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் சிறந்தவர்கள், முஸ்லீம்கள் சிறந்தவர்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த பாக்கியங்களிலே ஒன்றுதான், அந்த செல்வங்களிலே ஒன்றுதான் குழந்தை செல்வமாக இருக்கிறது. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வானத்தை படைத்து வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க புட்பூண்டுகள் மரங்களை அல்லாஹ் அமைத்தான். கணவன் மனைவி ஆண் பெண் என்ற இந்த ஜோடியை அல்லாஹ் அழகாக்க, இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, இவர்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடுக்க அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழந்தை செல்வம் என்ற இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தம்பதியினரும் பெருமதியானவர்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை அமானிதமாகவும் அல்லாஹ் தந்த அந்த பொறுப்பை, அல்லாஹ் தந்த அந்த பாக்கியத்தை நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வளர்த்து அந்த குழந்தையினூடாக நாளைய வறுமையிலே உயிரே சுவர்க்கத்திலே நிறைய தரஜாக்களை நிறைய அந்தஸ்துக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிற பாருங்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற போது ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை திரட்டி பார்த்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதர ஸ்வாயிப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை திரட்டி பார்க்கின்ற போது அதர ஸ்வாயிப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் மக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போன்று எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பெண் இரண்டையும் அல்லாஹ் கலந்து கொடுத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே சில மனிதர்கள் ஆண் பிள்ளைகளை பரிசாக பெற்றவர்கள், பாக்கியமாக பெற்றவர் இருக்கிறார்கள். சிலர் பெண்களை பாக்கியமாக பெற்றவர் இருக்கிறார்கள். சிலர் ஆண் பெண் இரண்டு அந்த சாராரான குழந்தைகளையும் பெற்றவர் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் குழந்தை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சைக்கோலஜியிலே, அதாவது சொல்லுவார்கள் உளவியலே, குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழி அதிகம் என்பார்கள். குழந்தை கிடைக்கின்ற வழி அந்த நேரத்தோடு நின்றுவிடும், ஆனால் குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வருத்தம் நோவினை வழி எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். குழந்தை பாக்கியத்தை அடைவதற்காக ஒவ்வொரு தம்பதியரும் எவ்வளவு முயற்சி பண்ணுகின்றார்கள். லட்சக்கணக்கான பணங்களை பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் கொடுத்து வீசுகின்றார்கள். எதற்காக? ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் இருக்கா. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த அந்த குழந்தையை பாக்கியமாக நாம் உலகத்திலே கருத வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு முதலாவது முன்மாதிரி நாம் பெற்றோர்கள் தான். எங்களுடைய குழந்தை முதலாவது பார்ப்பது தாயை, இரண்டாவது பார்ப்பது தகப்பனை, மூன்றாவது பார்ப்பது எங்களுடைய குழந்தை, எங்களுடைய உறவுகளை. எங்களுடைய குழந்தைக்கு முதல் முன்மாதிரி முன்பு சூழல் உள்ள டீச்சரோ, அல்லது மக்தபில் உள்ள ஒரு ஆசிரியரோ, அல்லது பாடசாலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரோ அல்ல. எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி தாயும் தகப்பனும் தான். அன்பானவர்களே, அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. தாய் தாப்பன் பெற்றோர் நல்ல முறையில் இருந்தால்தான், அவர்களிடத்திலே பக்குவம் பேணுதல் உண்மை நேர்மை இருந்தால்தான் குழந்தை நல்ல குழந்தைகளாக உருவாகும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு குழந்தையாக அந்த உலகத்திலே தமிழிலிருந்து வாழும். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமை நாளிலே அந்த குழந்தையினுடைய அந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களுக்கு கிரீடம் அனுமதித்து எங்களுக்கு விசேடமான அல்லாஹ் சிறப்பை தருவான். எனவே கண்ணியமானவர்களே, குழந்தைகளுக்கு எப்போதும் நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அதற்கு ஒரு வரலாறு எங்களுக்கு தெரியும். இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய இமாம் என்று நாங்கள் எல்லாம் ஆர்வம் கட்டி பேசிக் கொள்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதுல குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்து முடித்தார்கள். அவர்கள் எந்த மதரசாக்களுக்கு போகவில்லை, ஒரு தாயுடைய மடியில இருந்துதான் குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்து முடித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய பக்குவம் தன்னுடைய குழந்தைய 7 வருடத்துல ஆபிலாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி. அது மாத்திரமல்ல, 9 வயதுல இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முழு முவத்தா அந்த மாலிக், முவத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தங்களை அப்படியே மனனம் செய்து முடிக்கிறார்கள். 10 வயது சென்றதுக்கு பின்னால் மார்க்கத்திலே உள்ள முக்கியமான விவகாரங்களுக்கு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கு தெளிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாமேதையாக, ஒரு அறிஞராக, பிதுகலை ஒரு வல்லுநராக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாறுகின்றார்கள் என்றால் காரணம் கண்ணியமானவர்கள் அந்த தாயுடைய பராமரிப்பு தான். எனவே பெற்றோர்கள் நல்ல முறையில் இருந்தால் எங்களுடைய குழந்தை நல்லவர்களாக உருவாகுவார்கள். அந்த குழந்தையினூடாக நாளை வறுமையில் நாங்கள் உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியையும் கொடுக்காமல் எங்களுடைய குழந்தைகளை அனாதையாக நாங்கள் விட்டு வைக்க கூடாது. ஒரு அறிஞர் பைத்தியிலே சொல்வதைப் போல, லைஸல் யதீமுல் லதி கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. ஒரு அறிஞர் சொல்றார், உண்மையான யதீம் தான் யாரு தெரியுமா? எங்கட பார்வையில யதீம் அநாதன்னு சொல்றது, தாய் சாப்பன் இல்லாத தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் நாங்க அநாதன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், உண்மையான அநாதை யாரு தெரியுமா? கல்வியும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளைகள் தான். இன்றைய உலகத்திலே தாய் சாப்பன் இல்லாத அநாதைகளை விடவும் அதிகமாக ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்படாது, அறிவு கொடுக்கப்படாது, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கப்படாது. பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டும், தாய் சாப்பனோடு எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும், அவருடைய அந்த வரலாறுகளை படிக்கின்ற போது நாம் எப்படி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கப்படாத பிள்ளைகள் இந்த உலகத்திலே அநாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு எங்களுடைய குழந்தையை நாம் வீட்டில் தண்டிக்கவில்லை என்றால்,
வீட்டில் நம்முடைய பிள்ளையை கண்டிக்கவில்லை என்றால், நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைக்கு நல்லதையும் கெட்டதையும் நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், ஒரு காலம் எங்களுடைய குழந்தையை பாதையிலே தண்டிப்பார்கள், ஒரு காலம் எங்களுடைய குழந்தையை நீதிமன்றம் தண்டிக்கும், ஒரு காலம் எங்களுடைய குழந்தையை நிர்வாகம் தண்டிக்கும். அப்போது கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையவாய். எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும். இந்த குழந்தை செல்வங்களுக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய அகீதாவுடைய அறிவை நாம் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவிலே முக்கியமான ஒரு அறிவு தான் குர்ஆனுடைய அறிவு. குர்ஆனுடைய அறிவு என்பது எங்களுடைய குழந்தையை கொடுக்கக்கூடிய முக்கியமான அறிவாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைத்து மனிதன் நினைத்தவாறு அவரவர் நினைத்தவாறு வாழ்வதற்கு அல்லாஹ் விடாது. அவர்கள் வாழ்வதற்கென்று அழகான ஒரு ஏடாகிய குர்ஆனை அல்லாஹ் இறக்கி, அந்த குர்ஆனிலே இருக்கின்ற அந்த வரலாறுகளை, அந்த குர்ஆனில் இருக்கின்ற முன்மாதிரிகளை இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரியாக தந்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆன் என்பது ஒரு மனிதன் ஓதி தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து மரணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும், செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வந்தார். இந்த கவலையான விஷயம் என்னென்றால், வயோதிப வயதை அடைந்தும் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எம்மிலே அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எம்மிலே அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை படிப்பதற்கு வயதில்லை கிடையாது. சிறு பிள்ளைகள் தான் குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற வயதிலே கிடையாது. வயது போனவர்களும் 40 வயதிலும் குர்ஆனை படிக்கலாம், 50 வயதிலும் குர்ஆனை படிக்கலாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆன் இருக்குதே அது ஒரு அற்புதமான வேதம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த குர்ஆனை சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாஉ வரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீது அல்லாலிமீன இல்லா கஸாரா. பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அந்த குர்ஆனை மிகப்பெரிய ஷிஃபாவாக அல்லாஹ் எங்களை கலக்கி வச்சிருக்கிறான். எங்களை நோய்களுக்குரிய ஷிஃபாவாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு ஷிஃபா, எங்களுக்கு நோய் நிவாரண டேப்லெட் மட்டும்தான் என்று. கண்ணியமானவர்களே, இல்ல, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், அவருடைய உள்ள ரீதியான நோய்களை அப்படியே இல்லமாக்கி விடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு ஷிஃபா, குர்ஆன் என்பது மிங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் என்பதா அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த குர்ஆன் இருக்கிறது, இது ஒரு பெருமதியான ஏடு எங்களுடைய வாழ்க்கையில். இந்த குர்ஆனை இமாமாக எல்லா துறையிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவே. இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் குர்ஆனை பற்றி வலிதி இப்னு முகைரா சொல்லுகின்ற போது, வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லஸலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. இந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, இந்த குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, இந்த குர்ஆன்ல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஹலர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் தானே இன்னும் இருக்கிறது. இந்த குர்ஆன் உயர்ந்து கொண்டே போகுது, இந்த குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது. நாளுக்கு நாள் குர்ஆனை படிக்கக்கூடியவர் கூடிக்கொண்டு போகின்றார்களே, நாளுக்கு நாள் குர்ஆனை விளங்கக்கூடியவர் கூடிக்கொண்டு போகின்றார்களே, நாளுக்கு நாள் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யக்கூடியவர் கூடிக்கொண்டு போகின்றார்களே. இந்த குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாத்தை இயக்காத ஒருவர் தான் வலீத் இப்னு முகைரா குர்ஆனை பற்றி சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுடனான தொடர்புகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுடனான தொடர்புகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முக்கியமாக இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். குர்ஆனோடு நாங்கள் எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய சிறப்பு, குர்ஆனுடைய இந்த விடயங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சிறப்புகள், கண்ணியமானவர்கள் ஏராளம் அவைகளை பேசி முடிக்க இயலாத அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த வரலாறாக வச்சிருக்கிறான். எனவே இதற்கு செய்யக்கூடிய கடமைகள், சுருக்கமாக சில கடமைகள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். அதுல ஒன்றுதான் குர்ஆனை நாங்கள் ஓதுவது. குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு பேப்பரை படிப்பதை போல, ஒரு செய்தி ஒன்றை வாசிப்பதை போல குர்ஆனை ஓத முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்சீலாக தஜ்வீத் முறை பிரகாரம் ஓதுவீராக என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே குர்ஆனை அழகான முறையில் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத ஓத அழுப்பது கிடையாது, ஓத ஓத மீண்டும் ஓத ஆசை வரும், ஓத ஓத எங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும், ஓத ஓத ஆன்மீக ரீதியாக எங்களை அல்லாஹ் குர்ஆனி மூலமாக கண்ணியப்படுத்தி உயர்த்துகின்றான். ஓத ஓத அல்லாஹ் நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தில் எங்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன் மூலமாக உயர்த்தி கொண்டிருக்கிறான். எனவே குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற போது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சூராக்கு தனி சிறப்பு, ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். குர்ஆன் 114 சூராக்கள், 114 சூராக்களுக்கு அல்லாஹ் வெவ்வேறான சிறப்புகளை வச்சிருக்கிறான். அதே போன்று 6,666 ஆயத்துகள் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த 6,666 ஆயத்துகளும் தனித்தனி சிறப்புகளை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனை முழுமையாக திருத்தப்பட ஓதுகின்ற போது அந்த சிறப்புகளுக்குரியவனாக மாறுகிறான். ஆயத்துல் குர்ஸியுடைய சிறப்பை சொல்லலாம் சொன்னார்கள். யார் ஆயத்துல் குர்ஸியை ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால ஓதுகின்றார்களோ அந்த மனிதர், அதாவது சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மவுத் என்று சொன்னார்கள். அந்த மனிதன் மவுத்தாகிவிட்டால் உடனே சுவர்க்கம் செல்வான் என்ற கருத்தை பெருமானால் சொல்லலாம் சொன்னார்கள். இன்னும் ஆமன ரசூல் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத், அதனுடைய சிறப்பையும் சொல்லலாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு தூங்குவாரோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாள் அந்த ஆயத்தின் மூலமாக விடியும் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதா ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான ஹதீஸ்ல பார்க்கின்ற போது சூரா யாசினை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ நிச்சயமாக அவர் என்ன தேவைக்கு சூரா யாசினை ஓதினாரோ அல்லாஹ் அந்த தேவை நிறைவேற்றி கொடுப்பான். ஒரு மனிதன் சூரா யாசினை காலையிலே ஓதி தன்னுடைய தொழிலுக்கு போகிறான், காலையிலே ஓதி தன்னுடைய விவகாரங்களை அவன் ஆரம்பிக்கிறான் என்றால் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய விடயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்படுத்தி சீராக செய்து கொடுக்கிறான். அது மாத்திரம் யாருக்கெல்லாம் கஷ்டம் வறுமை இருக்குதோ, போகாத கஷ்டம் இருக்குதோ, வறுமை இருக்குதோ, பொருளாதார சிக்கல் இருக்குதோ, கடன் தொலை இருக்குதோ, யாரெல்லாம் வாக்கிய ஓதுறாங்களோ அல்லாஹ் அந்த பொருளாதாரங்களை பறக்க செய்வான். கடன் இல்லாது அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான். அது மாத்திரமல்ல கனிமான் நேரம் போதாமையினால் சுருக்கமாக செல்கின்றேன். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல இந்த குர்ஆன்ல முடியுமான சின்ன சின்ன சூராக்களை நாம ஹிஃப்ல் செய்ய வேண்டும். முடியுமானவர்கள் முழுமையாக ஹிஃப்ல் செய்ய வேண்டும். முடியுமானவர்கள் குர்ஆன்ல கொஞ்சம் மீனும் உள்ளத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் குர்ஆன்ல கொஞ்சம் மீனும் உள்ளத்துல இல்லையோ கல் பைத்தில் ஹரீப், திருமில பதிச்சியப்பட்ட ஹதீஸ், அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமன். அங்க சைத்தான் குடியிருப்பான். அந்த மனிதனை வழிகெடுப்பது சைத்தானுக்கு லேசாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் நாங்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் முக்கியமான சூராக்களை ஹிஃப்ல் செய்யறது, குர்ஆன் உள்ளத்துல வச்சு கொள்றது முக்கியமான அம்சமாக இருக்குது. மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்குவோம். கண்ணியமானவர்களை, கருத்து விளங்காமல் குர்ஆன் ஓதினாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை தருவான் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்திலே கருத்து விளங்காமல் ஓதக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு நூலுக்கு நன்மையை கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனுக்கு தான் வைத்திருக்கிறான். என அந்த குர்ஆனை கருத்து விளங்கி ஓதுகின்ற போது குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றும். எனவே கருத்தை விளங்கி குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் முற்பட வேண்டும். சஹாபாக்கள் கருத்தை விளங்கினார்கள். சஹாபாக்கள் குர்ஆன் ஆயத்தை ஓதுகின்ற போது கண்ணீர் வடிப்பார். எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு முயல வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்கள் ஓதுவோம். சூரா ஃபாத்திஹா ஓத இல்லைண்டா எங்களை தொழுக கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழக்கூடிய 5 நேர தொழுகை இல்லை, 17 ரக்ஆத்துக்கள் தொழுவோம். 17 ரக்ஆத்துக்களிலும் சூரா ஃபாத்திஹா கட்டாயம் ஓதியே ஆக வேண்டும். 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் ஓதிட்டு போறோம். கனிமானவர்களே, முயற்சி பண்ணுவோம், பாடமாக்குவோம், சரிஜமத்து குர்ஆனை வீட்டில் வைத்துக் கொள்வோம். எனவே கருத்துக்களை விளங்கிக் கொள்றது. அடுத்த விடயம் கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ குர்ஆனுக்கு காது கொடுக்க வேண்டும். குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்க கூடாது. எனவே குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு காது கொடுத்து எங்களுடைய பேச்சு நிப்பாட்டி விட்டு குர்ஆனை கேட்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட
அபு மூசா அல் அஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுகின்ற போது அவர்கள் அமைதியாக இருந்து அந்த குர்ஆனை கேட்பார்கள். எனவே இந்த இடத்துல அந்த பழக்கம் வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் என்பது வெளிமையினே யாராவது மௌத்தானா ஓதுறதுக்கு மட்டுமல்ல, குர்ஆன் என்பது சாம்பிராணி பிடித்து வைப்பதற்கு அல்ல, குர்ஆன் என்பது வீட்டில உள்ள அலங்கார பொருள் அல்ல, குர்ஆன் என்பது எங்களோட வாழ்க்கையை அலங்கரிக்க, குர்ஆன் எங்களுடைய எல்லா துறைகளிலும் இமாமாக இருக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வாழ்க்கையில குர்ஆன் இமாமாக இருக்குமோ, யாருடைய வாழ்க்கையில குர்ஆன் அவனை எல்லா துறையிலும் வழிநடத்தி போகுமோ, பிஸ்னஸா, இந்த குர்ஆன் மூலமாகத்தான். கண்ணியமானவர்களே, வியாபாரமா, அதே போல ஏனைய விவகாரங்களா, எல்லா விடயங்களையும் என்ன செய்கிறார் தெரியுமா, இந்த குர்ஆன் சொல்லுகின்ற பிரகாரம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற அந்த போதனை பிரகாரம் ஆரம்பிக்கிறார் என்றால், குர்ஆனை இமாமாக எடுத்து எல்லா துறையில் நடந்து போகின்றார் என்றால், நாளைய கியாமத்துரிய நாள் இந்த குர்ஆன் இவருக்காக மன்றாடும். இந்த குர்ஆன் இதுவரை மன்றாடும் என்றால், இந்த மனிதர் சுவர்க்கத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும் வரை மன்றாடும் என்ற கருத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். யார் ஒரு மனிதன் குர்ஆனை தன்னுடைய இமாமாக ஏற்காமல் குர்ஆனை மறுக்கிறானோ, அந்த மனிதனை அதே குர்ஆன் நரகத்திலே தள்ளிவிடும் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை நாம் கற்றிருக்கிறோம், குர்ஆனை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹைரோக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, குர்ஆன தான் கற்கணும், குர்ஆன வாப்பமா படிக்கணும், அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், எங்களை சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும், இவர்கள் தான் சிறந்தவர்கள். எனவே குர்ஆனுடைய அறிவை நாங்கள் மேம்படுத்துவோம், அகீதாவுடைய அறிவை நாங்கள் படிப்போம், இஸ்லாமிய அறிவை நாங்கள் படிப்போம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விவகாரங்களை இப்போது நாங்கள் பேணிக் கொள்கின்ற போது நிச்சயமாக குர்ஆன் நாளைய மறுமையினால் எங்களுக்காக வேண்டிய மண்டாடும். எந்த இடத்துல சூரா பக்ரா ஓதப்படுகிறோ அங்கிருந்து சைத்தான் ஓடிவிடுகிறான். இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்குரிய மக்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்குரிய மக்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் யார் நாயகமே சொல்லித்தாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள்தான் குர்ஆனுடையவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள், குர்ஆனை தங்களுடைய இமாமாக எல்லா துறையிலும் எடுத்துக் கொண்டவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பம், இவர்கள் தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்ற கருத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி குத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு திருமணம் முடிக்க அனுமதி தாருங்கள் நாயகமே என்று கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்திலே ஏதாவது இருக்கிறதா கொடுக்கிறதற்கு, மகர் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அந்த கணவனிடத்திலே அவர் கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு அந்த சஹாபி பதில் சொல்கிறார், நாயகமே ஒன்றுமே இல்லை நாயகமே என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், இரும்பாலான ஒரு மோதிரமாவது கொன்று வா, உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்றார்கள். அப்போது அந்த மனிதர், அந்த சஹாபி போய் எல்லா இடமும் அலைந்து விட்டு வருகிறார் நபிகளாருடைய சபைக்கு வெறுங்கையோடு, நாயகமே எல்லா இடமும் போய்விட்டு வந்து விட்டேன், இரும்பாலான மோதிரம் கூட என்னிடத்திலே இல்லை, தங்கம் வெள்ளி முதல் தரம், அதுக்கு அடுத்ததாக இரும்பாலான மோதிரம் கூட கொடுப்பதற்கு வசதி இல்லை நாயகமே என்று சொல்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், சோழரே உன்னிடத்திலே குர்ஆனில் இருந்து ஏதாவது உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது சொன்னார்கள், ஆம் நாயகமே, சில சூராக்களை நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன் என்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் இந்த சூராக்களை நீ அந்த பெண்ணுக்கு ஓதி கொடுத்து, அந்த பெண்ணை இந்த சூராக்களை நீ ஓதி கொடுத்து அதை மகராக அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் குடித்துக் கொள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வத்தை எடுத்து அடையாளப்படுத்தினார்கள் சமூகத்தில். எனவே கண்ணியமானவர்களே, நாம் யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, உலமாக்கள் ஹாஃபிலுகள் ஒன்றும் இல்லாதவர்கள்,
அவர்கள் ஏதோ பார்ப்பதற்கு எங்களுடைய பார்வையிலே அசிங்கமாக இருப்பதை போல நாங்கள் நினைப்போம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானவர்கள். இந்த துன்யாவை யார் கையிலே வைத்திருக்கிறானோ அந்த ரப்பிடத்திலே பெருமதியானவர்கள். இந்த குர்ஆனையும் இந்த மார்க்கத்தையும் சுமந்திருக்கின்றவர்கள் தான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம். யாரிடத்திலே செல்வம் இருக்குதோ அது மிகப்பெரிய செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், தோட்டம் துறவாக இருக்கலாம், இதெல்லாம் செல்வம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் குர்ஆனுடைய அறிவு இருக்குதே, மார்க்கத்துடைய அறிவு இருக்குதே, உலமாக்கள் சுமந்திருக்கின்ற அறிவு இருக்குதே, அதுவும் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து அதை செல்வமாக மகராக ஆக்கிய வரலாறுகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னால் சொன்ன அந்த வரலாறு முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி எப்போதும் அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லவர்களாக அல்லாஹ் அனைவருக்கும் அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், குர்ஆனோடு எப்போதும் தொடர்பை ஏற்படுத்தி நாளைய மறுமை நாள் அந்த குர்ஆன் எங்களுக்கு இமாமாக இருந்து எங்களை சுவர்க்கத்திலே சேர்ப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய குர்ஆனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு சூராக்கு தனி சிறப்பு இருப்பதை போல, ஒவ்வொரு ஆயத்துக்கு தனி சிறப்பு இருப்பதை போல, அந்த சூராக்களுடைய சிறப்புகள், அந்த ஆயத்துக்களுடைய சிறப்புகள் அத்தனையும் எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய, குர்ஆனின் பிரகாரம் வாழக்கூடிய, குர்ஆனின் பிரகாரம் குருஹானுக்காக எங்களுடைய கால நேரத்தை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை ஹாஃபிலாக ஆக்கி தருவாயாக, ஆலிம்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுடைய பெருமதியை எப்போதும் உள்ளத்திலே சுமந்த நல்லவர்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை வறுமையில் எங்களுடைய அந்தஸ்துகளை குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்திடுவாயாக. இறுதி முடிமையை நல்ல முடிவாக்கிடுவாயா. களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. நாளை வறுமையில் இஸ்லாத்தை கொண்டு அனைவரையும் கண்ணியப்படுத்திடுவாயாக. ஆமீன், ஆமீன்.